இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தைகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2-3 வாரமும் சிந்தித்தோம். இந்த வாரமும் அதே தலைப்பிலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம். யோவான் 15:26. யோவான் 15:26. யோவான் 15:26. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துல இருந்து அனுப்ப முடியும், கிறிஸ்து அனுப்ப முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, நான் பிதாவின் இடத்துல போறேன், அவர் உங்களுக்கு அந்த தேற்றவாளனை அனுப்புவார். பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் அல்லது சத்தியாவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போது இங்கே பிதா ஒரு ஆள் இருக்காரு, இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் இருக்காரு, பரிசுத்தாவி ஒரு ஆள் இருக்கார். இதைத்தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க திரியாக தேவன் சொல்லிட்டு இருக்காங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ இங்கே போதனையாக வச்சு இது ஒரு ஒரு மார்க்கமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட சபைகள் போயிட்டுருக்குது. அப்போது இங்கே இயேசு ஜெபம் பண்ணுறாரு, நான் பிதாவிட்ட விண்ணப்பம் பண்ணுறேன், அவர் உங்களுக்கு அந்த பரிசுத்தாவியானவரை அனுப்புவார். அப்போ பரிசுத்தாவியானவருடைய கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குதுன்னா பிதாகிட்ட தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுறாரு, நான் பிதாகிட்ட போகிறேன், உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், அல்லது உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேற்றவாளனை அனுப்ப சொல்கிறேன், அவர் அனுப்புவார். அந்த பரிசுத்தாவியை வந்து அவர் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவார். என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வைக்க முடியாது, ஆனால் விண்ணப்பம் பண்ணுவோம் அவ்வளோதான். ஆனால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கும் பிதாவுக்கும் தான் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் வந்து ரட்சிக்க வந்தேன், உங்களுக்கு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினேன். 10வதுக்கு பரிசுத்தாவியாகி தேற்றவாளனையும் பிதாவுக்கிட்ட சொல்லி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவர் தான் அந்த பரிசுத்தாவிய தேற்றவாளனை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவார். அப்படின்னா பிதாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படி வரும்போது நீ என்ன பண்ணுவீங்க, என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது அது பிதாவிட்ட இருந்து வந்தது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது நாம் சாட்சியாக வாழ்வோம், நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்போம். அப்படி நாம் சாட்சியாக வாழும் பொழுது தான் நாம் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்க முடியும். அப்படி சாட்சி கொடுக்கும் பொழுது தான் இன்றைக்கி சபையில் எல்லோரும் எழுந்திரிச்சு சாட்சி சொல்கிறாங்க, நிறையா சபையில் சாட்சி சொல்கிறதில்ல. ஆமாம், சாட்சிங்கிறது சாட்சி நம்ம தான் வாழணும், சாட்சி சொல்கிறதில்ல. சாட்சி வந்து தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அப்போ நம்முடைய சாட்சியை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்போ பவுல் சொல்லும்போது ரோமரில் இல்லை எபிரேயரில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், அப்போ அதெல்லாம் பார்த்து அதில் நாமளும் ஒரு சாட்சியாக மாறணும். அப்போ தான் மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் இன்றைக்கி பரிசுத்தாவி இருக்குதுங்கிறான், சபையில் வர்றான், பாட்டு பாடுறான். சில டைம் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ஆவியில் வல்லமையாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப சத்தம் போடுறான், பரிசுத்தாவி எங்கிட்ட இருக்குதுன்னு நம்ம காமிக்கிறோம், மற்றவங்க பார்த்து பயந்துட்டு ஓடிடுறாங்க. அங்கே சாட்சி இல்லை. இப்போ பரிசுத்தாவியானவர் எல்லாவற்றையும் பொதிப்பார், பரிசுத்தாவியானவர் சகலத்தையும் நம்மளுக்கு அறிவிப்பார். அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம். அப்போ மற்றவர்கள் மத்தியில் நாம் சாட்சியாக வாழ்வோம். அந்த சாட்சியை பார்த்து மற்ற ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கலைனா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவி தேற்றவாளன் ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியாகிய சத்தியவாளனுடைய ஆவி இல்லை. அப்போ நாம் யாரை குறித்து சாட்சி கொடுக்குறோமோ, நாம் யாருக்காக பரிந்து பேசுகிறோமோ அவங்களுடைய ஆவி தான் நம்மளுக்குள்ளே இருக்குது. சில ஒரு காரியத்துக்கு கட்டாக இது இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும், அப்போ சொல்லுவாங்க இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு சோதனைனா நம்ம ஆண்டவரை பற்றி சாட்சியாக நாம் வாழ்ந்து சாட்சி கொடுக்கும்போது அவர்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு போட்டு நாம் உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சாட்சியை சொன்னோம்னா இந்த இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்கன்னா நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நாம் சாட்சி கொடுக்குறோம். இப்போ அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. அப்போ தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுப்போம், நாம் சாட்சியாக வாழுவோம். இன்றைக்கி அநேகம் பேர் சாட்சி கொடுக்காம காட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இல்லை. யோவான் 16:7-15 யோவான் 16:7-15
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியபடியினாலே விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது காண மாட்டீர்கள். சத்தியாவியாகியாக வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போன காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
நான் ஒரு உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாயில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இன்னைக்கு பரிசுத்தாவிக்காக அநேகர் காத்திருக்கிறாங்க, அநேகர் பரிசுத்தாவியை பெற்றதாக சொல்லி ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே முதல்ல ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் முதல்ல போகணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போனாதான் இதாக வந்து அந்த தேற்றவாளனை அனுப்புவார். அப்போ இன்றைக்கி அநேகர் இயேசுவை பிடித்து வைத்து கொண்டு போக விடாமல் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறது கவனமாக கொஞ்சம் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இயேசு, அப்புறம் கிறிஸ்து, அப்புறம் பிதா. இயேசு 30 வருஷம் இருந்தார், கிறிஸ்து 3.5 வருஷம் இருந்தார். இந்த கிறிஸ்து தான் ஜெபம் பண்ணுறாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு இப்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. இதில் 3 பேர்த்தில் யார் உண்மையான தேவன், இயேசுவா, கிறிஸ்துவா, பிதாவா? பிதா தான் உண்மையான தேவன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவின் தெய்வமாக்கி வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துன்னா அவர் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது தான் கிறிஸ்து யாருங்கிறது தெரியும். அது புரியாதனால இயேசுவை பிடித்து இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவராக மாற்றிட்டாங்க. பாட்டுக்கு நிறையா வச்சுக்கிட்டு இயேசுவை ஆண்டவர்னு சொல்லிட்டு பாடி அதை பண்ணி இதை பண்ணி இன்னைக்கு இந்துக்கள் எப்படி அநேக தெய்வங்களை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு 3 தெய்வங்களை வச்சுருக்காங்க, சிலவங்க 2 தெய்வங்களை வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதான் ஒருவரே, இதான் ஒரே ஒருத்தர் தான், என்ன இல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஒருவர் தான், புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் பிதாவை நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ பிதா ஒருத்தர் தான், ஆனால் இயேசு கிறிஸ்து யாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது, இன்னைக்கு பிதாவை விட்டுட்டாங்க, கிறிஸ்துவை விட்டுட்டாங்க, இயேசுவை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் தான் அற்புதம் செய்கிறாரு, இவர் தான் ரட்சகராக இருக்கார். என்றைக்குமே நம்மளுக்காக பிதாவிட்ட பறந்து பேசிகிட்டே இருப்பார். அப்போ இவரை பிடிச்சிட்டா போதும், பிதா நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட நாளைக்கு தான் அந்த கதை. அதுக்கப்புறம் அவர் விலகிடுவார். அவர் என்றைக்கு ரட்சகராக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்காக பறிந்து பேசுவார். ரட்சகராக இருந்து அவர் ராஜாவாக மாறிட்டார்னா நம்மளுக்கு பறிந்து பேச மாட்டார். எப்படி நான் அந்த எருசலேமிலிருந்து எரியோ போன மனுஷனை பார்த்துட்டு எல்லாரும் பக்க வழியாக விலகி போனாங்க, இப்போ நல்ல சமாரியை வந்து அங்கே காப்பாற்றினான். இப்போ அந்த நல்ல சமாரியன் அந்த பக்கம் வந்தானா, அவனும் பக்கமாக விலகி போயிடுவான். அப்படின்னா ரட்சகராகி இயேசு அந்த பக்கம் வந்தாருனா அவரும் பக்கமாய் விலகி போயிடுவார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே அநேகர் இயேசுவை தெய்வமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த இயேசுவை தெய்வமாக வைக்கிறதுலேருந்து எடுத்துட்டு நாம் பிதாவை ஆராதிக்கும் போது தான் நம்மளுக்கு பரிசுத்தாவி கிடைக்கிறது. இன்னைக்கு அநேகர் இயேசுவை பிடித்து வைத்திருக்கிறதுனால சத்திய ஆவியாக தேற்றவாளம் நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தாவி எங்கிட்ட இருக்குதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை காமிக்கிறாங்க, சாட்சியாக வாழ்றதில்லை. பரிசுத்தாவியினுடைய வரங்களை வந்து வெளிப்படுத்துறத விட நம்ம சாட்சியாக வாழ்றது தான் முக்கியம். பரிசுத்தாவியினுடைய வரங்களை விட பரிசுத்தாவியினுடைய கனிகள் நம்ம முக்கியம். ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது தானாக புறஜாதிகள் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி ஆவியின் வரங்களை தான் வெளிப்படுத்துகிறாங்க. பரிசுத்தாவி இருக்குது, அந்நிய பாசி இருக்குது, அது இருக்குது, இப்படி இப்படின்னு தான் காமிக்கிறாங்களோ ஒழியா, அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படியாக இன்றைக்கு இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த இயேசுவை அனுப்பிவிட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பிதாவிட்டிருந்து சத்திய ஆவியாக தேற்றவாளன் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நம்ம என்ன பாவம் செய்கிறோம், எது நீதி எது நியாய தீர்ப்புங்கிறத வசனத்திலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பு உணர்த்துவார். இது உணர்த்தப்படலைன்னா அவனுக்குள்ளே பரிசுத்தாவியே இல்லை, பரிசுத்தாவி பெறலை. அல்லது பெற்றிருப்பாங்க, பரிசுத்தாவியை மறுதளிச்சிருப்பாங்க, அல்லது பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற மனசாட்சி இல்லாமல் இருக்கும். வசனத்தில் சொல்லப்பட்டபடி கடைசி காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அநேகர் எழும்பி கள்ள உபதேசங்களையும் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களையும் சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். அந்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினவர்கள் அல்லது பரிசுத்தாவியை மறுதளித்தவர்கள் அல்லது தேவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்தவர்கள், இவர்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியாது. அவர்கள் உலக மனசரை விட ரொம்ப மோசமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியாக பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள வரும்போது பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு வசனத்தின் மூலம் நம்மளுக்கு உணர்த்துவார். அதன்படி நாம் மணந்துடுவோம், நாம் மற்றவர்களுக்கும் அதை நாம் சொல்லிக் கொடுப்போம். பதினாறாம் அதிகாரம் 14-15, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மேம்படுத்துவார். பிதாவினுடைய யாவும் என்னுடைய போதும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கொண்டு தான் பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு போதிப்பார். அப்போ பரிசுத்தாவியினால் பேசும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான் அதிகமாக எடுத்து அவங்க பேசுவாங்க. இப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது பெற்றுக்கொண்டு மறுதளித்தவர்கள் அல்லது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எடுக்காமல் நிருபங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லது சீசர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை எடுத்து தான் முக்கியமாக அவர்களுடைய உபதேசமாக வைத்து கொண்டிருப்பார்கள். அப்போ பரிசுத்தாவி வரும்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நாம் அறிவிப்போம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மூலம் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்பவைகளை நாம் கண்டித்து உணர்த்தப்படுவோம். அப்போ நாம் உணர்த்தப்பட்டாதான் அதைய மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க முடியும். அப்போ இன்றைக்கி ஏன் ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பலை, ஏன் நீதி செய்யலை, ஏன் நியாய தீர்ப்புக்கு விலகலைனா அவங்களுக்கு அது தெரியல. அதனால் அவங்க அதை சொல்லலை. பாவத்தை குறித்து மனம் திரும்புதலை குறித்தும் நாம் இன்றைக்கி பேசுகிறோன்னா அநேக சபைகளில் ஜனங்க பாதிக்கு மேலே வரமாட்டாங்க. கேட்டால் நாங்கள் அன்றைக்கே மனம் திரும்பிட்டோம், அன்றைக்கே ரசிக்க போட்டுட்டோம்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சபைகளில் எங்கேயுமே மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பேசியாச்சுன்னா பாஸ்டர் வந்து விரோதியாக மாறிடுவார். ஏன்னா நாங்கள் அன்றைக்கே மனம் திரும்பியாச்சு, நாங்கள் நீதியின் கிரியைகளை செய்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மனம் திரும்பியிருக்காங்க. யோபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி தினந்தோறும் பலி செலுத்தினான். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அனுதினமும் சாகிறேன், தேவாலயத்தில் அந்த விளக்குக்கு தினந்தோறும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக எரியணுமா, நம்மளிருந்து நீதியின் கிரியைகள் வெளிப்பட வேண்டுமா அப்படின்னா நம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற குறைகளை திருத்தி நாம் மனம் திரும்பி நாம் நீதியின் கிரியைகளை செய்யும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசம் வரும். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது தான் மற்றவர்களுக்கு அந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கம் செய்ய முடியும். அதனால் பரிசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்தாவியோடு ஒப்பிட்டு பரிசுத்தாவியானவர் சொன்ன வசனங்களை கோர்வையாக வைத்து அல்லது இணைத்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மூலம் அவைகள் அறிவிக்க முடியும். ஆகவே ஒரு ஆள் பேசுகிற வார்த்தையிலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க பரிசுத்தாவியில் பேசுகிறாங்களா இல்லையான்னு. பரிசுத்தாவி இல்லாமல் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சீசர்களுடைய கதையும் பழைய பாடல ராஜாக்களுடைய காரியம் இந்த மாதிரி காரியங்கள் தான் எடுத்து எடுத்து பேசுவாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசுவார்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23-28 வரை போதும். பரிசுத்தாவி கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துட்றாரு, என்னைக்கு நீ மனம் திரும்பலையோ, என்னைக்கு பாவம் செய்து உணர்த்தப்பட்டு நீ மனம் திரும்பலையோ அன்னைக்கு அந்த பரிசுத்தாவியை நான் எடுத்துக்குவேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போதே சொல்லிடுறாரு பரிசுத்தாவியானவர் இதாகிட்டிருந்தால் வருவார், அவர் என்ன மாதிரி கிருபையாக இருக்க மாட்டார், இரட்சகராக இருக்க மாட்டார், அவர் ரொம்ப கடிந்து கொள்கிற மனுஷனாக இருப்பார். அதனால் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறார், அவர் அனுப்பிடுவார். ஆனால் என்ன அடிப்படையில் அனுப்புவார்னா நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அது திரும்பவும் எடுத்துக்கொள்வாங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த வசனம் எப்படி புரிஞ்சிருக்குதுன்னு தெரியல. அதனால் இந்த வசனத்தை இதோடு ஒப்பிட்டு படிப்பாங்களான்னு தெரியல. என்னைக்கு ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்ற மனிதன் பாவம் செய்து அது உணர்த்தப்பட்டு அதுலேருந்து மனம் திரும்பலைனா அன்னைக்கு அவனுடைய பரிசுத்தாவி அவனை விட்டு எடுப்படும். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். நாம் தாவீதுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவன் ஒரு பாவம் செய்தான், பாவம் செய்துட்டு நல்ல மாதிரி இருக்கும்போது தீர்க்கதரிசி வந்து நிற்கிறார், நீ இந்த மாதிரி பாவம் செஞ்ச. உடனே தாவீது என்ன பண்ணான், மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கிறான், பாவம் செய்தேன். அப்போ தாவீதுடைய பாவத்தில் அவன் சொல்கிறான், என்னுடைய உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதீரோ. அப்போ பழைய ஏற்பாட்டில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்போ புதிய ஏற்பாட்டும் அதே மாதிரி தான். சாலமோன் ஞானி இந்த புஸ்தகத்தை எழுதுகிறான். எழுதும்போது அவன் ஆவியிலிருந்து உண்மையுள்ளவனாக எழுதுகிறான். நான் கடைசி நாட்களில் பார்க்கும்போது சாலமோனும் எழுந்து கொள்வதற்கு மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் தம்முடைய ஆவியை சாலமோனை விட்டு விடுத்து விட்டார். சாலமோனை விட்டு ஆவியை எடுத்ததுனால சாலமோனுக்கு என்ன நடந்தது? சவுலகிட்டிருந்து பரிசுத்தாவியை எடுத்ததுனால அவனுக்குள்ள பொல்லாதாய் வந்தது. சாலமோன் கிட்டிருந்து பரிசுத்தாவியை எடுத்ததுனால சாலமோனுக்கு என்ன நடந்தது? சாலமோனுக்கு அந்த ஞானம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போச்சு, மாயா போச்சு. அதனால தான் கடைசியாக எழுதும்போது மாயை 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 மாயைன்னு சொல்கிறான். தேவனை விட்டு விலகி போனதுனால மாயைனா கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாமல் போகிற காரியங்கள் மேலே மனசை வைக்கிறது. அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதை மறுதளித்தவர்கள் அல்லது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அல்லது துக்கப்படுத்தினவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் திரும்பாமல் போனபடியினால் அந்த பரிசுத்தாவியை எடுத்து விட்டார். எழுத்துனால அநேகருக்கு பொல்லாதாவி வந்திருக்குது, அநேகருக்கு மாயையிலே அகப்பட்டு கொண்டார்கள். அப்படின்னா கொஞ்ச நாள் இருந்து இல்லாமல் போகிற காரியங்களில் முழு கவனம் செலுத்தி அதுக்கு அடிமையாகி விட்டார்கள். அதனால் முதல்ல மனம் திரும்பினா மட்டும்தான் நான் வந்து என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருவேன். என்னைக்கு பாவம் செய்கிறீங்களோ அன்னைக்கு என்னுடைய ஆவியை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார் 24 வசனத்தில், நான் கூப்பிட்டும் நான் கையை நீட்டியும் ஒருவனும் கவனிக்கலை. எங்கே ஆண்டவர் கூப்பிட்றது எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்படி ஆண்டவர் கூப்பிட்றது எப்படி தெரியும்? மனசாட்சியில் தெரியும். என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. எப்படி கை நீட்டுறது தெரியா? யாருக்கு சரி சொல்ல முடியும் ஆண்டவர் கை நீட்டுறது எப்படி நம்ம உணர முடியும்? மனசாட்சி கரெக்டு, மனசாட்சியில் கூப்பிட்றது தெரியும். கை நீட்டுறது, கை இப்படி நீட்டுறாருல்ல, என்ன அரசாங்க என்ன பாவம் செஞ்சிருக்கானாச்சு? ஆண்டவர் தான் கூப்பிட்றாச்சு. வசனம் வாசிச்சார்னா ஆண்டவர் பேசுறது வசனத்திட்டு கேட்கலாமா? இல்லை, இங்கே வசனம் வாசிச்சார்னா ஆண்டவர் பேசுறது வசனத்திலிருந்து கேட்கலாமா? வசனம் வாசிக்காதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை கூப்பிட்றாரு. அப்போ தான் கூப்பிட வேண்டியதாக போச்சு. கை நீட்டுறாரு. கை நீட்டுறதுனா இன்ன பாவம் செய்தாய் தான் உணர்த்துறாரு. நீ இன்ன குறிப்பிட்ட பாவத்தை செய்தாய் காமிக்கிறார், உணர்த்துறார். பேசுறது ஒன்று, கை நீட்டுறதுனா இன்ன பாவத்தை செய்தாய். நீ மனசுல தெரியும், நீ இன்ன மனசுல பேசுறது தெரியும். திரும்பவும் இன்ன பாவத்தை செய்தாங்கிறது ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். அது மனசுல தான் தெரியும். சத்தமும் மனசுல தான் தெரியும், கண்டித்து உணர்த்தது மனசில் தான் தெரியும். ஆனால் அவைகளெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு தானாக போனால் என்னாகும்? எடுத்துக்கொள்ளுவார். அதுக்கப்புறம் ஆபத்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஆமாம், ஆகடியம் பண்ணுவார்னா கை கட்டி சிரிக்கிறது. அப்புறம் ஆபத்து உசல் போலும் சூறாவளியை போலும் உங்கள் மேல் நேரிடும் போதும் நெருக்கம் இடுக்கன் மேல் உங்கள் வரும்போதும் ஆகடியம் பண்ணுங்க. அப்போ தமாஸ் பண்ணுறாரு. அப்போ இங்கே தமாஸ் பண்ணுறது தான் நிறையா இருக்குது. ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதை சரியாக தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்தி அல்லது மறுதளித்து இப்படி போகும்போது என்ன ஆகுது? ஆண்டவர் ரொம்பவே சிரிக்கிறார். காரணம், அந்த சமாரியனை வந்து அவனை கொண்டு வந்து சத்திரத்தில் விட்டுட்டு போனார். சத்திரத்தை விட்டு திரும்பி வெளியே போகும்போது என்ன பண்ணுறாரு? அவர் சிரிக்கிறார். அப்படியாக அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து ஆண்டவர் அவனை பரியாசம் பண்ணுறார். இப்படி பரியாசம் பண்ணும்போது என்ன பண்ணுறான் இந்த மனுஷன், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். நிறைய பேருடைய ஜபம் கேட்க மாட்டேங்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாவத்திலேருந்து மனம் திரும்பாதனால, ஆண்டவர் உணர்த்தி அந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பாதனால. நிறைய பேர் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடுவாங்க, காண மாட்டார்கள், காரணம் மனம் திரும்பல. அவன் ஜபம் கேட்கப்படணும்னா மனம் திரும்ப வேண்டும். அப்போ உங்களுடைய ஜபம் உட்பிரவேசிக்காதபடி எது தடுக்குது? பாவங்கள் தடுக்குது. உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும், நீ மனம் திரும்பணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் சொல்லிட்டு வரார் எல்லா காரியத்தையும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்லிட்டார். நான் பிதாவிட்ட வேண்டுவேன், பிரசுத்தாமியானவர் வருவார், முதல்ல உன்னை கண்டித்து உணர்த்துவார், நீ மற்றவங்களை கண்டித்து உணர்த்தணும். நீ வந்து கண்டித்து உணர்த்தப்படாமல் இருக்கும்போது அந்த பரிசுத்தாவியை நான் எடுத்துக்கொள்ளுவேன், எடுத்துக்கொண்டு உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு தண்டனையை நான் கொடுப்பேன். அப்படியாக அந்த நிபந்தனையோடு தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை நம்மளுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாம் சாத்தானுடைய சேட்டைகள். பரிசுத்தாவியான வரும்போது மனுஷன் சாட்சியாக தான் வாழணும், இன்னைக்கு காட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தாவி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டு காமிக்கிறான், சத்தம் போட்டு காமிக்கிறான், என்னென்னமோ மாறி வேலைகளை பண்ணி காமிக்கிறான். ஆனால் தேவன் மகிமைப்படுகிறாரா? தேவன் சாட்சியாக இருக்கிறாரா? இல்லை. அவங்க எல்லாம் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்போது உடனே நியாய தீர்ப்பு தான், அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஜனங்க சாகுறாங்க, 500, 1000, 2000, 3000 சாகுறாங்க. காரணம், எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்போது அப்படி அற்புத விதமாக ஆச்சரியமாக அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆனால் வனாந்தரத்தில் வரும்பொழுது அந்த பரிசுத்தாவியானவரை கோபப்படுத்தினபடியினால் தேவனே அவர்களுக்கு விரோதியாக மாறிட்டார். அதனால் மனுஷன் நம்மளுக்கு விரோதியானா அதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு விரோதிகளாக மாறியிருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் பரியாசம் பண்ணுறார், கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறாரு, அதிகாலையில் என்ன ஜெபம் பண்ணானா அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, என்னை காண மாட்டார்கள். காரணம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானும் கேட்கல. ஆண்டவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவருடைய கை குறுகி போச்சு, இன்னைக்கு அவருடைய செவி மந்தமாக போச்சு. ஏன்? காரணம், மனுஷன் பண்ணதுனால தான். அதனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி இல்லாதவர்கள் தங்களுடைய பாவம் உணர்த்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு மனம் திரும்பினால் பிதாவினிடத்திலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளலாம். அதை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அது நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், நாம் சாட்சியாக வாழ முடியும், அநேகர் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவார்கள். இப்போ பரிசுத்தாவை பெற்றவங்களை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கலானா, அவங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், அவங்க இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கும், அவங்க பேச்சு பரிசுத்தமாக இருக்கும், எல்லாத்துலேயும் பரிசுத்தம், எதுலேயும் பரிசுத்தம், எதுலேயும் உண்மை, எல்லாத்துலேயும் உண்மை, எல்லாத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அது யார்கிட்ட பார்க்கலானா, ஆஸ்பத்திரியில் அடிபட்டு உயிர் பொழைச்சி வந்திருக்கான் பாருங்க, அவனை கேட்டால் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவன். ஏன்னா ஆண்டவருடைய கரம் அவனை மீட்டது. அதே மாதிரி எங்கெங்கேயோ ஒரு காரியம் நடக்காமல் இருந்து எங்கெங்கேயோ போய் அவனுக்கு அந்த காரியம் நடக்கலை, ஆண்டவர் சமூகத்தில் வந்து அதில் விடுதலை கிடச்சிதுன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய அன்புனா என்னன்னு. அதனால் பரிசுத்தாவியானவரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் மனம் திரும்பி நாம் அவர் உண்மையாக இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் இருப்பார். இல்லாட்டினா அவர் நம்மளை விட்டு போய்விடுவார், பத்தாவதுக்கு நியாய தீர்ப்பு தான் திரும்ப வரும். சங்கீதம் 51, சங்கீதம் 51:10-12 வரை.
சமூகத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்க முடிச்சேன்.
பழைய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தாவியானவர் குருவாதமாக பாவம் பண்ணால் முதல் ஆண்டவர் அதை எடுத்துருவார். அதே தான் இன்றைக்கும். இன்றைக்கி அநேக பரிசுத்தாவியை பெற்று அதை துக்கப்படுத்தினபடியினால் அவர்களுக்கு ஆண்டவர் பொல்லாத ஆவியை விட்டிருக்கிறார். அதனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அலைந்து நடக்கிறார்கள். இப்போ காயினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், ஆண்டவர் சொன்னார், அவன் காயினை சொல்கிறான், நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி அலைகிறவனாக இருப்பேன். ஏசவன் அதே மாதிரி தான், அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சாப்பாட்டுக்காக விற்று போட்டான், அவனும் வனசஞ்சாரியாக தான் இருப்பான். இப்படி பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினவர்கள் அலட்சியப்படுத்தினவர்கள் எல்லாருமே வனசஞ்சாரியாகவும் தேவனுடைய சமூகத்தை விட்டு அலைகிறவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் என்றைக்கு மனம் திரும்புகிறாங்களோ அது வரைக்கும் அந்த நியாயத்திற்கு அவர்களை பின்தொடரும். அதனால் நாம் அந்த மாதிரி ஆகாதபடி நாம் பரிசுத்தாவி இல்லாதவர்களாக இருந்தால் நம் மனம் திரும்பி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் தினந்தோறும் மனம் திரும்பி நாம் பரிசுத்தாவியை காத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5 மத்தேயு 5:21-26 வரை. அப்போ நம்முடைய மனசாட்சி தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றமாக தீர்க்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம உடனே மனம் திரும்பணும். இன்றைக்கி எல்லாரும் மனம் திரும்பாமல் என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது கொஞ்சம் பாஸ்டருக்கு அதிகமாக காணிக்க கொடுத்து நிறைய லஞ்சம் கொடுத்து நம்ம வந்து நல்லவனாக ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊழியத்துக்கு கொடுக்குற தசம்பாகம் காணிக்க தேவனுடைய மனுஷனுக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் அதை பார்க்குறாரு. அப்போ அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அதை கொண்டு வரும் பொழுது, நீ வந்து உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றமாக தீர்க்கும் பொழுது நீ முதல்ல மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டு இங்கே உன் சகோதரன் சொல்லும்போது உன்னுடைய ஆத்மா, நீ மனம் திரும்பிட்டு அப்புறம் வந்து காணிக்கையை செலுத்து. நீ மனம் திரும்பாமல் காணிக்கையை செலுத்தினீன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 10 நீ மனம் திரும்பாமல் அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு தான் இந்த கட்டளை. மனம் திரும்பாமல் காணிக்கையை செலுத்தணும்னு சொல்லி நினச்சி வரும்பொழுது நீ வந்து குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். நீயே மனம் திரும்பாதனால நான் உன்னை மனம் திரும்ப வைப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். நீ மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற, நீ அதை பயன்படுத்தலைன்னா நான் உன்னை மனம் திரும்ப வைப்பேன். இது துன்மார்க்கனுக்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்லை. பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், துக்கப்படுத்தினவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது ஆண்டவர் உணர்த்துறார், நீ வந்து இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுருக்க, நீ மனம் திரும்பு. அப்போ இங்கே கொலை செய்யாதிருப்பாயா என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தார் கொலைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் மற்றவங்க நான் கொலை செஞ்சாதான் கொலை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாரை கொலை செஞ்சா கொலை? ஆ, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை கொலை செஞ்சால் அவன் கொலைகாரன், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் கடுமையாக ஆக்கிட்டார் தண்டனையை. தன்னுடைய ஆத்மாவை கொலை செஞ்சானா அது கொலை. அப்படின்னா தன்னுடைய ஆத்மா பாவத்திலிருந்து மனம் திரும்பினதுக்கு அப்புறம் பரிசுத்தாவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினான்னா அவன் ஆத்மா சாகுது, அதுவே கொலை. காயின் ஆபேலை கொலை செய்யும் பொழுது ஆபேலையும் கொலை செய்கிறான், தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறான். மற்றவர்களுக்கு ஒரு ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அவன் அந்த குற்றத்தை அவனுக்கு விரோதமாகவும் செய்கிறான், தனக்கு விரோதமாகவும் செய்கிறான். அப்படி வந்து இப்போ மற்றவனை ஏமாத்தணும் சொல்லி நினைச்சானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்னை யாராவது ஒருத்தன் ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சிதான் நாம் மற்றவங்களை ஏமாத்துறோம். அதனால் நம்ம மற்றவங்களை ஏமாத்திட்டோம், நம்ம ஞானி திறமசாலி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ எப்படி செய்து அதே மாதிரி நான் உனக்கு செய்வ. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளை செய்யுங்கள். அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சா நான் என்ன பண்ணுவேன், யாருக்காவது நான் ஒருத்த ஏழைகளை கொடுத்துருக்கணும். அப்போ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அந்த 1000 ரூபா வேற எங்கிருந்தா அது வரும். அதே மாதிரி 1000 ரூபா நாம் ஏமாத்தணும்னு சொல்லி நினைக்கும் போது என்ன நடக்குது, நம்மகிட்டருந்து யாராவது ஒரு ஏமாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக இது தேவனுடைய ஜனங்களுக்கு தான், இந்த பரிசுத்தாவியானவர் இந்த காரியத்தை உணர்த்துகிறார். அதனால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அதை காத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தாவி உணர்த்தும் போது மனம் திரும்பினா ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய பாவத்துக்கு மனம் திரும்புதல் கிடைக்கிறது. அப்படி நாமளே மனம் திரும்பலைனா நம்மளை மனம் திருப்புறதுக்கு நிறைய ஆளுகளை வச்சுருக்கார், ஜெயிலும் வச்சுருக்கார். அதனால் நாமளே மனம் திருப்பிட்டால் நம்மளுக்கு நல்லது. யோவான் 20ஆம் அதிகாரம் 21-23 வரை கடைசியாக சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறாரு, இதாக என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே வந்து யார் தெய்வம், இயேசு கிறிஸ்து தெய்வமா பிதா தெய்வமா? ஆ, நிறையா கிறிஸ்தவங்களுக்கு தெரியாமல் பைபிளை படிச்சுக்கிட்டு என்னமோ பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, பிதா தான் தெய்வம். அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனையோ வழிகளை சொல்லியிருக்காரு. இங்கே என்னன்னா, ஊதி பெற்று ஊதினாரு உடனே கிடச்சிருச்சு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்கிறாரு. காத்திருக்கும்போது இப்படி வரும், இப்படி வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீன்னு சொல்கிறாரு, நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா, உடனே ஊதுறாரு உடனே பரிசுத்தாவி கிடச்சிருச்சு. அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் என்னாச்சு, ஒன்று நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்படின்னா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் இருக்குது, அவைகளை நாம் மன்னித்தால் எப்படி மன்னிக்கிறது அவங்கள? மன்னிப்பார். ஆனால் இங்கே வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் இருக்குது கொஞ்சம், அது எப்படி மன்னிக்கிறது? எவருடைய மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவியினுடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்போ இதில் வந்து பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் இருக்குது. நம்மளுக்கு மன்னிக்க மாட்டார் கரெக்ட். ஆனால் இங்கே இன்னொரு அர்த்தத்தில் என்ன பார்க்குறேன்னா, இங்கே பரிசுத்த மனுஷனுக்குரியமான பாவத்தை நீங்கள் மன்னிச்சிடலாம், பரிசுத்தாவியானவருக்குரியமான பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஆ, அவர் தான் மன்னிக்கிறார். அது எப்படி மன்னிக்கிறது? மறந்துருமா? ஒரு டைம் மறந்துருந்தாச்சு. மறந்துனா சாதாரண பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மறந்துருமுன்னா பார்த்தாது. மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ஆண்டவர் அப்பவும் மன்னிக்கிறது
இல்லை.
இல்லை இல்லை இல்லை. ஏன்னா பரிசுத்தாவியானவர் குரோதமான செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் இருந்தால் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் வந்து ஏழின் பிள்ளைகளுக்கு ஆ, அப்போ என்ன சொல்கிறாங்க, மனுஷர்கள் பாவம் செய்தால் அதை விசாரிப்பார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அதை விண்ணப்பம் பண்ணுவது யார்? ஆண்டவர் கேட்க மாட்டார். தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறது. என்ன மன்னிக்கா ஜாமன்னாவே கேட்க மாட்டேங்கிறாரு, அதிகாலத்தை என்ன கேட்க மாட்டேங்கிறாரு, அப்புறம் எப்படி மன்னிப்பாரு? சொன்னாரு. ஆனா சாமியில் என்ன சொல்றாரு, மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறது யார்? யார் விண்ணப்பம் பண்ணுறது அதுக்கு வேண்டி? அதனால தான் இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் பாவத்தை மன்னிக்க முடியும், கொஞ்சம் பாவத்தை உங்களால் மன்னிக்க முடியாது. காரணம், பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அது வந்து நீங்கள் மற்றவங்க பாவத்தை மன்னிச்சுன்னா உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இங்கே பரிசுத்தாவியானவர் குரோதமாக பாவம் செய்யும்போது எப்படி மன்னிக்க முடியும்? ஓசியா 13:14. மனம் மாறுதல்னா மனம் திரும்புதல் என் கண்களுக்கு மறைவாக இருக்கும். நான் ஒரு நாளும் பாவத்தை மன்னிக்க மாட்டேன். சரி, பாவத்தை மன்னிக்கலன்னா உனக்கு என்ன தண்டனை? இந்த வசனத்தில் வாசிக்கும் போது பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாகி மீட்பேன். ஆண்டவர் மீட்டாரு, ஆனால் அவர்களை மரணத்தில் நீங்களாக்கி விடுவிப்பேன். அதனை விடுவிச்சிட்டாரு. ஆனால் மனம் திரும்புவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? என்ன அர்த்தம்? இல்லை, ஆனால் திருப்பியும் சொல்கிறாரு, மரணமே உன் மாலை இலங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? ஆ, மன்னிக்கவும் மாட்டேன், பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன், மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன், மன்னிக்கவும்
மாட்டேன்.
இல்லை, அங்கே என்ன வசனம் என்ன சொல்லுது, மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? ஆங்கில வேதாந்தத்தில் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், நான் தான் உனக்கு சங்காரம், நான் தான் உனக்கு வாதை. அப்படின்னா பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினவர்களுக்கு மனம் திரும்பாமல் போகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனே வரும். அதான் மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும். தாவீது ஜனத்தை எண்ணிட்டு அதுக்குண்டான காணிக்கை செலுத்தாமல் போகும்போது அது தேவனுக்கு விரோதமான பாவம், அதனால் ஜனங்கள் நிறைய பேர் செத்தாங்க. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை, எனக்கு வேணால் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்தாவி காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை கேட்டபடி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கலைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட நம்ம மேலே ஊதி அந்த ஆவியை கொடுத்துருக்கார். நம்மளுக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார். அது மனுஷனுக்கு உரமான பாவங்களை நாம் மன்னிக்கும் போது தேவன் நம்மளுக்கு மன்னிக்கிறார். ஆனால் தேவனுக்கு உரமான பாவங்களை நாம் மன்னிக்க முடியாது, அவைகளை நியாய தீர்ப்புக்கு தான் நாம் ஒப்புக் கொடுக்க முடியும். ஏசாயா 40:6-7 ஏசாயா 40:6-7 நாம் வாசிக்கிறோம். என்னத்தை கூப்பிட்டு
சொல்லுவேன்,
என்ன நான் பிரசங்கம் பண்ணுவேன், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னா என்ன நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதற்கு மாம்சம் இல்லாம பிள்ளை போலவும். அப்படின்னா இன்னைக்கு நல்ல கொழு கொழுன்னு அழகா உலக அழகி மாதிரி உலக அழகுன்னு மாதிரி இன்றைக்கி எல்லாம் நடக்கிறாங்களே, பணமும் புகழும் பேரும் இதோட அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நிறையா திறமைகள் இருக்குது, அழகு இருக்குது, பணம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் வந்து மனுஷனை புல்லாக ஒப்பிடுகிறார். ஜனமே புல், ஜனங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் புல் மாதிரி தான் இருக்காங்க. அந்த புல்லுக்கு பூ வளர்ந்தா எப்படி இருக்கும்? புல்லு புல்லில் வளர்ந்துருக்கிற பூ யாராவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ எவ்வளோ சோடு இருக்கும் அந்த புல்? புல்லை கூட பெருசாக இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு மாம்சம் எல்லாம் உலகம் மகிமை எல்லாம் புல்லின் பூ போலம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். அப்ப கர்த்தருடைய ஆவி, பிசாசுடைய ஆவி இல்லை, வேற மனுஷனுடைய ஆவி இல்லை, கர்த்தருடைய ஆவி. எப்படி சீசரிட்ட ஆண்டவர் ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார், ஆண்டவர் ஊதி கொடுத்தார். அதே மாதிரி அனைவருக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவியை ஊதி கட்டளை இடுகிறார். அப்படி கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் ஊதும் போது அவனுடைய புல் உலர்ந்து பூ உதிரும். அப்படின்னா அவனுடைய மாம்சத்தில் இருக்கிற பெருமை அகந்தை எல்லாமே உலர்ந்து போகும். அப்புறம் பூ உதிரும். பூன்னு சொன்னால் அவனுடைய பெருமை மகிமை அதுவும் இல்லாமல் போயிடும். அப்படின்னா ஆண்டவர் சில ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் மேலே தம்முடைய ஆவியை ஊதுகிறார். அப்பொழுது அவர்கள் சாதாரண மனிதனைப் போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாம்சத்தில் இருக்கிற பெருமையும் இல்லை, அப்புறம் தங்களுக்கு செல்வத்தினால் கிடைக்கிற புகழும் வந்து கொஞ்சமாக மங்கி மங்கி அவங்கள விட்டு நீங்குது. காரணம், பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அது தானாக கொஞ்சமாக அழிஞ்சு அழிஞ்சு இல்லாமல் போகுது. அப்போ அந்த புல் உலர்ந்துருச்சு, பூ உதிர்ந்துருச்சு, அப்போ என்ன நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும். அப்போ தேவன் நம்ம மேலே ஆவியை ஊதும் போது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களெல்லாம் நீங்கி, பெருமையெல்லாம் நீங்கி, நம்மளை விட்டு கொஞ்சமாக நம்மளை விட்டு அகன்று போகும். தேவனுடைய வசனம் மட்டும் நம்ம மேலே நிற்கும். அப்போ தேவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தம்முடைய வாயினாலே அந்த ஆவியை ஊதி கொடுக்கிறார். அப்போ அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா தேவனுடைய ஆவி நம்ம மேலே ஊதப்படும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற பூ, நம்ம ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா இந்திய ஜனங்களுக்கு புரியிற மாதிரி தான் ஆண்டவர் நிறைய காரியங்கள் எழுதியிருக்காரு. செத்த வீட்டில் அழுகிறது, தாரை தப்பட்டை அடிக்கிறது, அந்த மாதிரி அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. இப்போ நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருப்பாங்க, பூவை தூக்கி வீசுவாங்க. எப்போ வீசுவாங்க? வீசிடுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் வாடாமல் இருக்கும்போதே பூவை கழட்டி வீசுவாங்க.
ஆ,
சில இடங்களில் அந்த பூவும் வீசுவாங்க, பூவோடு சேர்ந்தது இன்னொரு பொருள் இருக்குது, அவங்களுடைய பொட்டு. புகழுக்கும் பெருமைக்கும் சேர்ந்த ஒரு காரியம் இருக்குது பூன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் அல்லது இந்திய கலாச்சாரத்தில் அந்த பொட்டும் அவங்கள விட்டு நீங்கும். அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது பூவும் பொட்டும் தானாக நீங்க வேண்டும். அப்படி நீங்கினா தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அவருக்குள்ளே இருக்கும். அப்படி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அல்லது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு திரும்பவும் மாம்சத்தினுடைய மேன்மையும் அவங்களுடைய புகழின் மேன்மையும் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட வச்சுக்கிட்டாங்கன்னா என்னாகன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்று பேதுரு 1 23-25 போதும். பழைய ஏற்பாட்டில் ஏசையா அதை அப்படி சொல்லியிருக்காரு. இதே புதிய ஏற்பாட்டில் சீசர்கள் புரிஞ்சு அவங்க எப்படி வியாக்கியானம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படின்னா ஒருத்தன் நித்திய ஜீவ வார்த்தையினால் மறுபடி பறக்கும் பொழுது அவருடைய புல் உலர்ந்திருக்கும், புல் உதிர்ந்திருக்கும். அங்கே புல் உதிர்ந்தும் போட்டிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. அங்கே உலருன்னு போட்டிருக்கு, இங்கே உதிர்ந்ததுன்னு போட்டிருக்கு. உதிர்ந்தது இப்போ மறுபடி பிறந்தானா, அழிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜனிக்கப்பட்டிருந்தானா, அவனுடைய புல் உலர்ந்திருக்கும், பூவும் உதிர்ந்திருக்கும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய மகிமை உலர்ந்திருக்கும், நம்முடைய பெருமை நம்மளை விட்டு போயிருக்கும். அது ஆண்டவராக அதை நீக்கிறாரு. நாமளும் அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் என் பேர் பூ வைக்கக்கூடாதுன்னு பைபிள் எங்கே சொல்லியிருக்குது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு பைபிள் எங்கே சொல்லியிருக்குது, அப்படி கேட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஓ இப்படி கேட்குறியா, பூ எப்படி போகுது, பொட்டு எப்படி போகுது நான் காமிக்கிறேன்ட்டு ஆண்டவர் ஒரு நாளைக்கு காமிப்பார். அப்போ மனம் திருப்பாங்க, அது வரைக்கும் அந்த கேள்வியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டுட்ருப்பாங்க. உபாகமம் 32:1-2 உபாகமம்
வாய்மொழிகளை கேட்பாயாக. மறையானது இளம் கைதி மேல் பழிவது போல் என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்.
ஆ, போதும். இந்த பனித்துளின் மேலே இல்லை, புல்லின் மேலே பனித்துளி போல தேவனுடைய வசனம் இறங்குது. ஆனால் அந்த புல் உலராமல் இருந்து, பூ வந்து நல்லா, அந்த புல் வந்து ரொம்ப செழுமையாக இருந்து, அந்த புல்லுக்கு பூ இருந்ததுன்னா தேவனுடைய வசனம் அது மேலே இறங்குமா? இறங்காது. உலர்ந்த புல்லின் மேலே தான் தண்ணி இறங்கும். ஒரு புல்லை கொண்டு தண்ணியில் முக்கி வச்சுட்டு திருப்பி கொண்டு வெளியில் வச்சா பனி பேஞ்சதுன்னா அது ஒட்டுமா? ஒட்டாது, இறங்கி அப்படியே போயிடும். சரி, இப்போ புல் தரையாக இருக்குது, அதனால தண்ணி ஊற்றி விட்டுறான். திரும்பி நைட்டில் பனி வருது, பனி வந்தால் அந்த புல் மேலே இறங்குமா? இறங்கி நிற்குமா? நிற்காது, அதில் அப்படியே ஒழுகி போயிடும். ஆனால் உலர்ந்த புல் இருந்ததுன்னா, அந்த பனி பேஞ்சதுன்னா அந்த பனியை இது ஈர்த்துக்கும். அப்போ தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கணும், நாம் ஏற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய மாம்சம் உலர்ந்ததாக இருக்க வேண்டும். மாம்சம் வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்னுடைய அருமை என்ன பெருமை என்னன்னு சொல்லிட்டு இருந்தால், தேவனுடைய வசனம் வந்தால் நம்மளுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. அதனால் புல் உலர்ந்து பூ உதிர்ந்த மாதிரி இருக்கிற புல்லின் மேலே தான் தேவனுடைய வசனம் ஒவ்வொரு நாளும் பனித்துளி போல் வந்து இறங்குது. அதனால் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருந்தால் அங்கே தேவனுடைய வார்த்தை வராது. சங்கீதம் 103:15-18 வரை. சங்கீதம் 103:15-18 வரை. போதும். இங்க மனுஷனே புல்லுன்னு வாசிச்சோம். இங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது. அவனும் புல்லு, அவன் வாழ்நாளும் புல்லு. பாருங்க, அவனே புல்லா இருக்கிறான். அவனுடைய வாழ்நாளுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா அது புல்லுக்கொப்பா தான் இருக்கு. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். உடனே என்ன ஆகுது? இப்படி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாம அல்லது ஏற்றுக்கொண்டு மறுதளிச்சு அப்படி இப்படி போகும்போது என்ன ஆகுது? முதலா நீயா பூவை எடுத்தீங்கன்னா நல்லது, அல்லது பொட்டு எடுத்தீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா காற்று நான் வீச வைப்பேன், வச்சாச்சுன்னா புல் இருக்காது பூவும் இருக்காது, ரெண்டும் அடிச்சு போயிடும். இது எப்படி இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறவங்களுடைய அனைவருடைய வாழ்க்கை இப்படி தான். காத்த வாயில் ஊதுறது வேற, ஆண்டவர் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து காத்த அனுப்புறது வேற. அப்படி தேவனுடைய நியாயத்திற்கு வந்ததுன்னா உள்ளும் போகும், அவனுடைய வாழ்நாளும் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அவன் எங்கே இருந்தான், எப்படி வாழ்ந்தான், என்னங்கிறது அது ஜனங்களுக்கு மறந்து போயிடும். அதனால் மனுஷனுடைய சரீரமும் புல்லுக்கொப்பாக இருக்கிறது, அவனுடைய வாழ்நாளும் புல்லுக்கொப்பாக இருக்கிறது. மறுபடி பிறந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் அவன் நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களை பெறலாம். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போகும்பொழுது காற்று அனுப்புகிறாரு, காற்று அந்த புள்ளையும் கொண்டு போயிருது, பூவையும் கொண்டு போயிருது. 17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாக என்றைக்கும் உள்ளது. அப்போ சிலருடைய வாழ்க்கையில் காற்று அனுப்புகிறாரு, சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்தவருடைய வாழ்க்கையில் என்னைக்கு கிருபையும் சமாதானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாக என்றும் உள்ளது. அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க நிறைய பேர் பூவும் பொட்டும் வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஆவி வந்திருந்ததுன்னா தானாக எடுத்திருப்பாங்க. தானாக எடுக்காதனால ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறாரு, அந்த காற்றை பூவை மட்டும் எடுக்காது, பிள்ளைங்க சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அதனால் கர்த்தருக்கு பயந்தா அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளும் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அன்றாதிக்கம் இருக்கிறது. புள்ளையும் பூவையும் எடுக்கிறதுக்கு முதல்ல தேவனுடைய ஆவி அனுப்புறாரு, ரெண்டாவது காத்து அனுப்புறாரு. அதுவும் இல்லாமல் இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேற சில வழியில் அந்த புள்ளையும் பூவையும் வந்து வாட வைக்கிறதுக்கு ஆண்டவர் வேற ஒரு வழியும் உபயோகப்படுத்துறாரு. யாக்கோப்பு 1:10-11 யாக்கோப்பு 1:10-11 அநேகம் பேர் ஐஸ்வர்யவான் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கான். நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இன்னைக்கு பாரு எங்களுடைய அருமை என்ன, பெருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ்வர்யவான்கள் பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு, ஏன்னா நீ புள்ளின் பூவை போல நீ ஒழிஞ்சு போக போற. எத்தனையோ பணக்காரங்க புள்ளின் பூவை போல ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை விட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் போயிட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு அறிஞ்சிருந்ததுன்னா ஒரு சமயம் மனம் திருப்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஐஸ்வர்யவானாக இருந்து தாழ்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டு, ஏன்னா உங்களுடைய மனுஷனுடைய வாழ்க்கையே புள்ளுக்குப்பாக தான் இருக்குது. அதனால் என்ன, புள்ளின் பூவை போல் ஒழிந்து போவான், சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புள்ளை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து போகும். அப்போ தேவனுடைய ஆவியினால் புல் உலர்ந்தா இருந்தது, அப்போ என்ன நடக்கும், அது சாகலை, ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் அது உயிரோடு இருக்கும். நித்திய ஜீவ வார்த்தைகள் அது மேலே இருக்கிறதுனால அந்த புல் உயிரோடு இருக்கும், அது வேறு ஒன்றும் ஆகலை. அந்த பூ போனாலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் அந்த புல்லுக்கு கிடைக்கும். ஆனால் சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்கும் போது புல்லு உலருது, அதன் பூ உதிருது, அதன் அழகான வடிவம் அழிந்து போகும். சிலருடைய வாழ்க்கையில் பூவும் பொட்டும் எடுக்கிறதுக்கே மனசு இல்லாமல் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுடைய அருமை என்ன, பெருமை என்ன, பரிசுத்தாவி வந்தவங்க நிறைய பேர் இதை செய்கிறாங்க, அநேக கிறிஸ்தவங்கள் செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு முன்னால் எங்களுக்கு கௌரவம் குறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சாட்சி ஆண்டவர் வார சொல்லியிருக்காரு, சாட்சி இல்லாமல் இன்றைக்கி புறஜாதிகளை போல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த புல்லின் மேலையும் பூ மேலையும் சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்க வைக்கிறார். சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்குதுன்னா என்ன அர்த்தம், அதுக்குரிய அர்த்தம் அத கோபம் எந்த வழியில் எப்பவுமே கடும் வெயிலிருந்து உதிக்குது, எப்பவும் தான் பூ வாடுது புல்லும் உலருது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது, எல்லாத்தையும் தான் உலர்த்துது. எப்படி ஐஸ்வர்யவான் புல் வந்து எப்படி உலருது, அவன் பூ எப்படி உதிருது சொல்லுங்க பாப்போம். யாராவது பணக்காரங்களுடைய வாழ்க்கை பார்த்தாங்கன்னா தெரியும். அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, பூவை வைக்கவும் முடியாமல் எடுக்கவும் முடியாமல் அந்த பூ வந்து வச்சு அந்த பூ வந்து வெயில் நாளையே கருகி 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 அந்த கஷ்டத்தினாலேயே அவங்களுடைய வாழ்க்கை கருகி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா செத்துட்டா ஒரே மட்டும் செத்துட்டா பரவாயில்ல, அணுவணுவாக சாகிறது எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்கிற சொத்து சாமான்லாம் டாக்டருக்கே கொடுத்துட்டு செத்தா எப்படி இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். அப்படி அநேகருடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வரும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமாயி, அவங்களோட பெயரும் புகழும் அழிந்து ஒன்றுமில்லாமாயி, கடைசியில் கலரில் என்ன எழுதுவாங்க, பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது. நீங்கள் கலர தோட்டத்துக்கு போகும்போது பார்க்கலாம், பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது. ஆ, அநேக கலர் தோட்டங்களில் அந்த கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க, பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது. நிறைய நோட்டீஸ்லையும் அடித்து பார்க்கலாம். அப்போது இல்லைன்னா கடுமையான கஷ்டம் வந்து தாங்க முடியாமல் போனவங்க, வயசானவங்க பார்த்தீங்கன்னா தோற்றம் மறைவென்று எழுதுவாங்க. ரொம்ப வயசானவங்க இருக்கு இறக்கும் போது இந்த இளமையிலே போகிறாங்கள இவங்களுடைய வாழ்க்கையில் தான் இருக்கு. அப்படியாக ஆண்டவர் பூவையும் பொட்டையும் எடுக்கிறதுக்கு மூணு வழியை வச்சுருக்கார். ஒன்றா பரிசுத்தாய் வரும்போது அது நம்மளை விட்டு தானாக போயிடும், அப்படி இல்லையா ஆண்டவர் காற்று அனுப்புவார், பிள்ளையும் கொண்டு போயிடும் பூவையும் கொண்டு போயிடும். மூணாவது வழி, கஷ்டமும் சோதனையும் வந்ததுன்னா பூவும் கருகி போகும் பொட்டும் கருகி போகும். அதனால் கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மாம்சத்தினுடைய பெருமை என்ன, ஜீவனத்தின் பெருமை என்ன, பரிசுத்தாய் வந்து நம்மக்கிட்ட அது குறைஞ்சிருக்குதா என்ன ஏதுங்கிறத பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலர்ந்த புல்லை போல இருந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கிரகித்து நாம் நித்திய ஆசீர்வாதங்களை பெற நாம் ஆயத்தமாவோம். அதனால் பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நம்மளுக்கு அநேக காரியங்களை கொடுத்து உணர்த்துவார். கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்களை நம்மளுக்கு உணர்த்துவார். இன்றைக்கெல்லாம் பரிசுத்தாவி வந்ததுன்னா அன்னியம் பாஷை பேசிட்டு ரொம்ப பயங்கரமாக ஆட்டம் போட்டு தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியமெல்லாம் உணர்த்தவே மாட்டேங்கிறாங்க. பாவத்தை குறித்து நீதி குறித்து உணர்த்துறதில்ல, பூவை குறித்தும் பொட்டை குறித்தும் உதர்த்துறதில்ல. சம்பிரதாயம் சாங்கிய சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா முந்தி முந்தி செய்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனமே புல்லுங்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையும் புல்லு தாங்கிறாரு. ஆனால் அவங்களுடைய அருமை பெருமையை எப்படி எப்படியோ வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு காலாகாதபடி நம்மகிட்ட மாம்சத்தினுடைய பெருமையும் கண்களை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் நம்மளை விட்டு நாம் மாற்றினால் நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அலட்சியம் செய்யாதபடி நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாம் உடனே மனம் திரும்பிட்டு தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்போ தான் நம்ம காணிக்கையும் கூட ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா அந்த காணிக்கையும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். இது பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு தான் நான் இதை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் நாம் அனைவரும் பரிசுத்தாவி பெற்றிருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஞானமாய் நடந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.